தென்மாகாண கல்வி திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குருகதர நிகழ்ச்சியின் தமிழ் மொழி மூல கணிதப்பாட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நான் மாத்தறை கிருந்த முஸ்லிம் வித்தியாலய ஆசிரியர் ஜெனாப் எம்எச்எம் முன்சிப். அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் கடந்த வகுப்பில் பின்ன பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக வரிப்படங்களையும் அவற்றின் உதவியுடன் எவ்வாறு பிரச்சினைகளை தீர்க்கலாம் என்பதை பார்த்தோம். அத்தொடர்ச்சியில் நாங்கள் இன்று உங்கள் கணித பாட புத்தகத்தில் இருக்கின்ற சில பிரச்சினைகளை எவ்வாறு அவற்றை நாங்கள் வரிப்படத்தின் உதவியுடன் தீர்க்கலாம் என்பதை பார்க்கலாம். அந்த வகையில் கணித பாட புத்தகம் தரம் 10 பகுதி 1 அமைந்துள்ள பின்னங்கள் அலகில் பயிற்சி 3.2 36 பக்கம் இருக்கின்ற பயிற்சி 3.2 மூன்றாம் வினாவை அவதானிப்போம். அங்கே ஒரு வீட்டில் நீர் தேக்கி வைக்கப்பட்டிருந்த தொட்டியில் நீர் நிரம்பியிருந்த ஒரு நாள் தொட்டியின் கனவளவின் 1/3 நீர் பயன்படுத்தப்பட்டது. அப்போது தொட்டியில் 200 லிட்டர் நீர் எஞ்சியிருந்தது. ஆம் அன்பார்ந்த மாணவர்களே, 1/3 என்பதிலிருந்து நாங்கள் இங்கே 4 சதுரங்களை வரைந்து அவற்றில் 3 சதுரங்களை நிலற்றலாம். அவை பயன்படுத்தப்பட்ட நீராக இருக்கும். எஞ்சிய 1 சதுரமானது 200 லிட்டர் நீரை வகைகுறித்து நிற்கும். ஆகவே உங்களிடம் முதலாவது வினாவாக வினவப்படுவது, எஞ்சியிருந்த நீரின் கனவளவு முழு தொட்டியின் கனவளவின் என்ன பின்னமாகும்? உங்களுக்கு அங்கே இலகுவாக படத்தை பார்த்து, அந்த வரிப்படத்தை பார்த்து இலகுவாக விடைக்கு வரலாம். அங்கே 1/4 எஞ்சியிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அடுத்த 2 வினாவாக தொட்டியின் கொள்ளளவை காண்க. அந்த எஞ்சியிருந்த நீர் 200 லிட்டர் என்பதால் அங்கே 1 சதுரம் 200 லிட்டரை வகைகுறிக்கின்றது. ஆகவே மொத்தமாக 4 சதுரங்கள் என்பதால் அங்கே 800 லிட்டர் நீர் தொட்டியின் கொள்ளளவாக நாங்கள் விடையாக வருதுனா. 2 வினா தொட்டியின் கொள்ளளவை காண்க. அங்கே 1 சதுரம் 200 லிட்டர் நீரை வகைகுறித்து நிற்கும். ஆகவே மொத்தமாக 4 சதுரங்கள் என்பதால் 4 சதுரங்களும் ஒவ்வொரு சதுரமும் 200 லிட்டர் வீதம், மொத்தமாக 800 லிட்டர் நீர் அங்கே தொட்டியின் கொள்ளளவாக கருதப்படும். ஆகவே நாங்கள் இங்கு விடையாக 200 லிட்டர் தர 4 என குறித்து 800 லிட்டர் என விடையை எழுதலாம். ஆம் அன்பார்ந்த மாணவர்களே, இங்கே நாங்கள் சுருக்கல்களை காட்ட முடியும். அந்த சுருக்கல்களை காட்டுவதோடு இவ்வாறு வரிப்படங்களையும் நாங்கள் வரைந்து கொள்வதனூடாக இலகுவாக எங்களுக்கு பிரச்சினைகளை தீர்த்து கொள்ளலாம். நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அங்கே 4 ஒரு காணியில் வருதுனா. அன்பார்ந்த மாணவர்களே, தற்பொழுது நாங்கள் 4 வினாவுக்கு செல்வோம். ஒரு காணியில் 1/3 விமலனுக்கு உரியது. அவர் அக்காணியில் தமக்கு உரியதாக அமையாத பகுதியில் 1/4 கொள்வனவு செய்து தொடக்க காணியுடன் இணைத்து கொண்டார். அன்பார்ந்த மாணவர்களே, 1/3 என்பதிலிருந்து நாங்கள் விமலனுக்குரிய காணி 1/3 என்பதிலிருந்து 7 சதுரங்களை வரைந்து கொண்டு அவற்றில் 3 சதுரங்களை நிலற்றி அதை விமலனுக்குரியதாக காட்டலாம். அங்கே இன்னும் எஞ்சியிருப்பது 4 சதுரங்கள். அவற்றில் 4 சதுரங்களில் 1 சதுரத்தை அவர் கொள்வனவு செய்து ஏற்கனவே இருந்த காணியுடன் இணைத்து கொண்டதாக எங்களுக்கு வினா குறிப்பிடுகின்றது. ஆகவே முதலாவது வினாதிலே விமலன் கொள்வனவு செய்த காணிப்பகுதி மொத்த காணியின் முழுக்காணியின் என்ன பின்னமாகும்? அங்கே எஞ்சிய காணியில்தான் 1/4 கொள்வனவு செய்யப்பட்டது. அங்கே எஞ்சியது என்ற சொல் குறிப்பிடப்படாமல் தமக்குரியதாக அமையாத பகுதியில் 1/4 கொள்வனவு செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருப்பதிலிருந்து தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 1/4 என்பது எஞ்சியதில் உள்ளது. ஆகவே மொத்தமாக 7 சதுரங்கள் இருக்கின்றன. 7 சதுரங்களை நாங்கள் அங்கே அவதானிக்கும் பொழுது அங்கே கொள்வனவு செய்யப்பட்டதற்கு 1 சதுரம்தான் நிலற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அங்கே 1/7 விமலன் கொள்வனவு செய்த காணி மொத்த காணியில் என்ன பின்னமாகும், முழுக்காணியின் என்ன பின்னமாகும் என்பதிலிருந்து ஏழில் ஒன்று என்ற விடைக்கு வரலாம். அதேபோன்று இரண்டாம் வினா அங்கே வினவப்பட்டிருக்கின்றது, முழுக்காணியின் அரைவாசியிலும் கூடிய பகுதி விமலனுக்கு உரியதென காட்டுக. ஆம், இலகுவாக அங்கே உங்களுக்கு அந்த படத்தை வரிப்படத்தை அவதானித்தால் இலகுவாக விடையை பெறலாம். அங்கே விமலனுக்குரியதாக இப்பொழுது 4 சதுரங்கள் இருக்கின்றன. ஆகவே 7 இல் 4 என்பது அங்கே விமலனுக்குரிய பங்காக இருக்கின்றது. ஆகவே 7 இல் 4 என்பது அரைவாசியை விட அதிகமாகும். ஆகவே நாங்கள் அங்கே 7 இல் 4 எழுதி பெரிது சமநிலை குறியீட்டினால் பெரிது எனக் காட்டி அரை எனக் காட்டலாம். நேரடியாக அங்கே எங்களுக்கு விடையை இணங்க எழுதக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று அடுத்த வினாவாக அதிலே 4ஆம் வினாவிலே 3ஆம் பகுதி வினாவாக விலைக்கு வாங்கிய பின் எஞ்சிய பகுதியின் பரப்பளவு 240 சதுர மீட்டர் ஆயின் விமலனுக்கு சொந்தமான முழுக்காணியின் பரப்பளவு எத்தனை சதுர மீட்டர் என காண்க என வினவப்பட்டுள்ளது. ஆகவே விலைக்கு வாங்கிய பின் எஞ்சிய பகுதி உங்களுக்கு தெரியும், அங்கே இன்னும் 3 சதுரங்கள் எஞ்சியிருக்கின்றன. அந்த 3 சதுரங்களும் 240 சதுர மீட்டரை வகைகுறித்து நிற்கும். ஆகவே 1 சதுரம் 80 சதுர மீட்டரை வகைகுறித்து நிற்கும். ஏனென்றால் 240 நாங்கள் 3ஆல் வகுக்க வேண்டும். 3 சதுரங்களும் தான் 240 மீட்டரை அங்கே 3 சதுரங்களும் 240 சதுர மீட்டரை வகைகுறித்து நிற்கின்றன. ஆகவே 1 சதுரம் 80 சதுர மீட்டரை வகுறித்து நிற்கும். அங்கே வினவப்பட்டிருப்பது விமலனுக்கு சொந்தமான முழுக்காணியின் பரப்பளவு. விமலனுக்கு சொந்தமான முழுக்காணி 7இல் 4 பங்காக இருப்பதால் 4 சதுரங்கள் அங்கே விமலனுக்குரியதாக இருப்பதால் ஒவ்வொரு சதுரமும் 80 மேனி 4 தர 80 என்பதிலிருந்து 320 4 32 ஆகவே 80ஐ 4ஆல் பெருக்கும்போது 320 சதுர மீட்டர் என்ற விடைக்கு நாங்கள் வரலாம். அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வாறு நாங்கள் வரைபடங்களை வரைந்து இலகுவாக எங்களுக்கு விடைகளை பெறக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் 5ஆம் வினாவை அவதானிப்போம். ஒரு சைக்கிளை கொள்வனவு செய்வதற்கு பணத்தை மீதப்படுத்தும் விஸ்வநாதன் அதன் பெருமானத்தில் 8இல் 5ஐ மீதப்படுத்தக்கூடியதாக இருந்தது. சைக்கிளை கொள்வனவு செய்வதற்கு இன்னும் 2700 ரூபாய் தேவைப்பட்டது. 1ஆம் வினா சைக்கிளின் பெருமானத்தின் என்ன பின்னத்தை மேலும் மீதப்படுத்த வேண்டும். ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, 8இல் 5 ஏற்கனவே மீதப்படுத்தப்பட்டு விட்டதால் நாங்கள் அங்கே 8 பகுதி எண்ணாக இருப்பதால் 8 சதுரங்கள் வரைந்து கொள்ளலாம். ஆகவே 8இல் 5ஐ நிலற்றி ஏற்கனவே மீதப்படுத்தியதாக காட்டலாம். இன்னும் மீதமாக இருப்பது 3 சதுரங்கள். ஆகவே மீதப்படுத்த வேண்டி இருப்பது 8இல் 3 என தெளிவாக எழுதலாம். அடுத்த வினா 2ஆம் வினா சைக்கிளின் பெருமானத்தை காண்க. நாங்கள் மொத்தமாக 8 சதுரங்கள் வரைந்தோம். 5 சதுரங்கள் மீதப்படுத்தப்பட்டது என எழுதினோம். மீதப்படுத்தப்பட வேண்டியிருப்பது இன்னும் 3 சதுரங்கள். ஆகவே அந்த 3 சதுரங்களால் வகைகுறிக்கப்பட்டிருப்பது 2700 ரூபாய். ஆகவே அங்கே 1 சதுரம் 900 ரூபாவை வகைகுறித்து நிற்கும். 900 ரூபாவை வகைகுறித்து நிற்கும். வரதுனா சைக்கிளின் பெருமானத்தை காண்க என்பதிலிருந்து நாங்கள் அங்கே எஞ்சியிருக்கின்ற 3 சதுரங்கள், அதாவது மீதப்படுத்தப்பட வேண்டியிருக்கின்ற 3 சதுரங்களும் 2700 ரூபாய் வகைகுறித்து நிற்கின்றன. விரதுனா சைக்கிளின் பெருமானத்தை காண்க என்பதிலிருந்து அங்கே எஞ்சியிருக்கின்ற, அதாவது 3 சதுரங்கள், நாங்கள் அந்த வரிப்படத்தை அவதானித்தால் 8இல் 5 மீதப்படுத்தப்பட வேண்டியவை இன்னும் 8இல் 3, அந்த 3 சதுரங்களும் 2700 ரூபாய் வகைகுறித்து நிற்கும். ஆகவே ஒவ்வொரு சதுரமும் 900 ரூபாய் அங்கே வகைகுறித்து நிற்கின்றன. ஆகவே சைக்கிளின் பெருமானம் என்னும் பொழுது அங்கே மொத்தமாக 8 சதுரங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த 900 ரூபாவை நாங்கள் 8ஆல் பெருக்கும்போது உங்களுக்கு சைக்கிளின் பெருமானத்தை பெறலாம். ஆகவே 7200 ரூபாய் சைக்கிளின் பெருமானமாக நாங்கள் அங்கே விடையாக பெறலாம். அடுத்ததாக அன்பார்ந்த மாணவர்களே, ஆறாம் வினாவுக்கு செல்வோம். முகம்மது தனது காணியில் அரை பங்கை தனது மனைவிக்கும் மூன்றில் ஒன்றை தனது ஒரே மகனுக்கும் பிரித்தெழுதி எஞ்சிய பகுதியாகிய 10 ஏயரை தர்ம நிலையம் ஒன்றுக்கு நன்கொடையாக அளித்தார். ஆம், தற்பொழுது முதலாவது வினாவாக வினவப்பட்டிருப்பது முழுக்காணியில் என்ன பின்னம் நன்கொடையாக அளிக்கப்பட்டது? உங்களுக்கு தெரியும், அங்கே அரை பங்கு மனைவிக்கு மூன்றில் ஒன்று மகனுக்கு என்பதால் அங்கே அரை பங்கையும் மூன்றில் ஒன்றையும் நாங்கள் இளங்கண்டிருப்போம். அவற்றை நாங்கள் கூட்டின பின்னால் கூட்டியதன் பின்னால் எஞ்சிய பங்கு நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே முதலாவது நாங்கள் அரையையும் ரெண்டில் ஒன்றையும், அதாவது மூன்றில் ரெண்டில் ஒன்று வருதுனா நாங்கள் இரண்டில் ஒன்றையும் மூன்றில் ஒன்றையும் கூட்டுவதற்காக இரண்டில் ஒன்றுக்கு சமவலு பின்னத்தை பெற வேண்டும். அதேபோன்று மூன்றில் ஒன்றுக்குரிய சமவலு பின்னத்தையும் பெற வேண்டும். என்றால் 2, 3 பகுதி எண்கள் சமனற்றவையாக இருப்பதனால் அவற்றுக்குரிய சமவலு பின்னங்களை இனங்கண்டு அவற்றை இலகுவாக கூட்டலாம். ஆகவே இரண்டில் ஒன்றுக்கான சமவலு பின்னமாக அங்கே முதலாவது வினா முழுக்காணியில் என்ன பின்னம் நன்கொடையாக அளிக்கப்பட்டது? ஆகவே நாங்கள் அங்கே 2, 1, 3 என்ற பின்னங்களை கூட்ட வேண்டும். அதன் பின்னர் எஞ்சிய பகுதியை அவர் தர்ம நிலையத்துக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே 2, 1, 3 கூட்டும் பொழுது அங்கே பகுதி எண்கள் சமப்படுத்தப்பட வேண்டும். 2, 3 சமப்படுத்துவதற்கு இலகுவான முறை அவற்றின் பொது மடங்குகளில் சிறியதை அவதானிப்பது, அதாவது 2 முதலாவது வரக்கூடிய மடங்காக 6, அதேபோன்று 3, 2, 4, 6 வருவது போல் 3, 6. ஆகவே 2 தான் முதலாவது பொது மடங்காக வரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பொது மடங்களில் சிறியதாக நாங்கள் அங்கே 6 கருதலாம். ஆகவே 6 பகுதி எண்ணாக கொண்ட அரைக்குரிய சமவலு பின்னம் 6, 3, அதேபோன்று 6 பகுதி எண்ணாக கொண்ட 3, 1 சமவலு பின்னம் 6, 2. ஆகவே 6 என்ற பகுதி எண்ணை கொண்டிருப்பதால் அங்கே நாங்கள் 6 சதுரங்களை வரையலாம். 6 சதுரங்களை வரைந்து அங்கே 3 சதுரங்களை மனைவிக்கும் அதேபோன்று 6, 2 மகனுக்குரியதால் 2 சதுரங்களை மகனுக்குரியதாகவும் அந்த சதுரங்களில் காட்டலாம். அதன் பின்னர் அங்கே 5 சதுரங்களை நிலட்டியிருப்போம். இன்னும் எஞ்சிய சதுரம் 1 இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். ஆகவே முழுக்காணியில் என்ன பின்னர் நன்கொடையாக அளிக்கப்பட்டது என்ற வினாவிற்கு நாங்கள் மொத்தமாக 6 சதுரங்களில் 1 அங்கே எஞ்சியிருப்பதால் 6 என அங்கே விடை எழுதலாம். அன்பார்ந்த மாணவர்களே, 2 வினாவுக்கு செல்வோம். முழுக்காணியின் அளவு 8 ஏயர் ஆகும். ஆம், அங்கே எஞ்சிய பகுதியாகிய 10 ஏயரை தர்ம நிலையம் ஒன்றுக்கு நன்கொடையாக அளித்தார் என்ற வசனத்திலிருந்து அந்த எஞ்சிய 1 10 ஏயரை வகைகுறித்து நிற்கின்றது என்பதை நாங்கள் அவற்றிலிருந்து அந்த தகவலிலிருந்து அறியலாம். ஆகவே மொத்தமாக 6 இருக்கின்றன. ஆகவே 6 × 10 = 60 ஏயர் என அந்த வினாவுக்கு நாங்கள் விடை எழுதலாம். ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, 3 வினாவுக்கு செல்வோம். தர்ம நிலையத்திற்கு வழங்கிய பகுதி போதியதன்று, ஆகையால் அவ்வளவை இருபடங்காக்குவதற்கு தனது பகுதியிலிருந்து ஒரு பகுதியை வழங்குவதற்கு அவரின் மனைவி விரும்பினார். அவ்வாறு வழங்கிய பின்னர் மனைவிக்கும் மகனுக்கும் காணியின் சம அளவுகள் கிடைக்கும் என காட்டுக. இந்த வினாவிலிருந்து நாங்கள் மனைவியின் 1 அந்த மனைவியை வகைத்து நிற்கின்ற அந்த 3 1 நாங்கள் நன்கொடையாக வழங்கும் பொழுது அங்கே இன்னும் 2 அங்கே எஞ்சியிருக்கும். அதன்போது உங்களுக்கு அவதானிக்கலாம், மனைவிக்கு 2 மகனுக்கும் 2 அங்கே கிடைக்கும். ஆகவே 6, 2 மனைவிக்குரியதாகிவிடும், மகனுக்குரியதும் 6, 2 ஆகிவிடும். ஆகவே மொத்தமாக இருவருக்கும் கிடைத்த காணியின் அளவுகள் சமமென அவ்விடத்திலே காட்டலாம். ஆகவே இவ்வாறு நாங்கள் வரிப்படத்தை கொண்டு இலகுவாக இவ்வாறு பிரச்சனைகளை தீர்க்கலாம். சுருக்களை மட்டும் காட்டாது இவ்வாறு வரிப்படங்களை வரைந்து காட்டுவதனூடாக உங்களுக்கு விடைகளை சரியான முறையிலும் தெளிவான முறையிலும் பெறக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, தற்பொழுது நாங்கள் வினா 7 செல்வோம். ஒரு காணியில் 8/7 பகுதியில் மிளகும் கராம்பும் பயிரப்பட்டுள்ளன. மிளகு பயிரிடப்பட்டுள்ள காணியின் அளவு 450 சதுர மீட்டரும் கராம்பு பயிரிடப்பட்டுள்ள காணியின் பின்னம் முழுக்காணியின் நாலிலொன்றும் ஆகும். அன்பார்ந்த மாணவர்களே, இங்கே 8-7 பகுதியில் மிளகும் கராம்பும் என்று சொல்லப்பட்டிருப்பதால் பகுதியை நெட்டாக இருப்பதால் எங்களுக்கு 8 சதுரங்களை வரைந்து கொள்ளலாம். அதிலே 4-1 கராம்பு பயிரிடப்பட்டிருப்பதால் 8 சதுரங்களிலும் 4-1 என்று குறிக்கப்படும் போது 4-1 சமவலுமான 8 பகுதி எண்ணாக கொண்ட பின்னம் 8-2, ஏனென்றால் 4-1 8-2 சமனாக இருக்கும். ஆகவே அங்கு 8 சதுரங்களில் 2 சதுரங்கள் கராம்புக்குரியதாக நாங்கள் நிலற்றி காட்டலாம். அங்கே குறிக்க வேண்டும், நிலற்றியை மாத்திரமில்லாமல் நிலற்றி குறித்து காட்ட வேண்டும் கராம்புக்குரிய பகுதி. அதேபோன்று அங்கே 8-7 என்பதால் இன்னும் 2 பகுதிகள் சென்றதால், 7-2 சென்றதால் 5 சதுரங்கள் மிளகுக்குரியதாக இருக்கும். ஆகவே 8-5 பகுதி மிளகுக்குரியதாக அங்கே நிலற்றி காட்டலாம். முதலாவது வினாவாக காணியில் மிளகு பயிரிடப்பட்டுள்ள பின்னம் யாது என்று வினவப்பட்டுள்ளது. இலகுவாகங்களுக்கு படத்திலிருந்து 8-5 என குறிக்கலாம். முழுக்காணி இரண்டாம் வினா, முழுக்காணியின் பரப்பளவு யாது? அங்கே 8 சதுரங்கள் இருக்கின்றன. அந்த 8 சதுரங்களிலும் நாங்கள் 8-5 பகுதி மிளகுக்குரியதனை இனம் கண்டோம். மிளகு பயிரிடப்பட்டுள்ள காணியின் அளவு 450 சதுர மீட்டர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே அந்த 5 சதுரங்களும் மிளகுக்குரிய 5 சதுரங்களும் 450 சதுர மீட்டரை வகைகுறித்து நிற்கும். ஆகவே 1 சதுரமானது 90 சதுர மீட்டரை வகைகுறித்து நிற்கும். ஆகவே முழுக்காணியின் அளவென்று சொல்லும் பொழுது 8 சதுரங்கள் இருக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு சதுரமும் 90 சதுர மீட்டரை வகைகுறிப்பதால் ஒவ்வொரு சதுரமும் 90 சதுர மீட்டரை வகைகுறிப்பதால் 8 × 90 720 சதுர மீட்டராக இருக்கும். ஆகவே 90 நாங்கள் 8 பெருக்கும் போது 720 சதுர மீட்டர் என அந்த வினாவுக்கு விடையை பெறலாம். அதிலே 3வது வினாக வினவப்பட்டிருப்பது கராம்பு பயிரிடப்பட்டுள்ள பரப்பளவை காண்க. அன்பான மாணவர்களை, கராம்புக்குரிய பகுதி ஏற்கனவே நாங்கள் 2 சதுரங்கள் என நிலத்திருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு சதுரமும் 90 சதுர மீட்டரை வகைகுறித்து நிற்பதால் அங்கே 90 × 2 பெருக்கும்போது 180 சதுர மீட்டர் என விடைக்கு வரலாம். அன்பார்ந்த மாணவர்களை, இவ்வாறு இலகுவாக நாங்கள் இந்த பிரச்சினம், அதாவது பின்ன பிரச்சினங்களை வரிப்படம் மூலம் இலகுவாக தீர்த்து காட்டலாம். அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் அதேபோன்று 39வது பக்கம் இருக்கின்ற பயிற்சி 3.3 செல்வோம். அங்கே வினா 1 நகரத்தில் உள்ள ஓர் அலுவலகத்தில் பணியாற்றும் கமல் தமது மாதச்சம்பளத்தில் 1/2 உணவிற்காக செலவிட்டு மீதியில் 1/3 தமது மனைவிக்கு அனுப்புகின்றார். உணவுக்காக 1/5 என்பதிலிருந்து உங்களுக்கு இலகுவாக 5 சதுரங்களை வரைந்து 2 சதுரங்களை உணவு என நிலற்றி காட்டலாம். அதன் பின்னர் மீதியாக இருக்கின்ற 3 சதுரங்களிலும் 2 சதுரங்களை மனைவிக்கு என வகை குறித்து அதனை இன்னொரு முறையில் நீங்கள் நிலற்றி காட்டலாம். இதன்போது உங்களுக்கு விளங்கும், எஞ்சியிருக்கின்ற பகுதியில் 3/2 மனைவிக்குரியதென நாங்கள் நிலற்றியிருப்போம். ஆகவே மொத்தத்தை கருதும்போது அங்கே மனைவிக்குரியது 1/5 இருக்கும். 3/2 என்பது நாங்கள் எஞ்சியதில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அங்கே மொத்த சதுரங்கள் 5 என்பதால் நிலற்றிய பகுதி மனைவிக்குரியது 2 சதுரங்கள் என்பதால் நாங்கள் தெளிவாக மனைவிக்குரிய பகுதியை 1/2 என இனம் காணலாம். ஆகவே முதலாம் வினாவுக்கு நாங்கள் இப்போது செல்வோம். 1வது வினா, உணவிற்காக செலவிட்ட பின்னர் சம்பளத்தில் என்ன பின்னம் எஞ்சியுள்ளது? ஆகவே உணவுக்காக 2 சதுரங்கள் நிலற்றிய பின்னர் எங்களுக்கு 3 சதுரங்கள் இருந்தன. ஆகவே 5/3 என தெளிவாக எழுதலாம். 2வது வினா, அவர் தமது சம்பளத்தில் என்ன பின்னத்தை மனைவிக்கு அனுப்புகிறார்? அங்கே 2வது வினாவுக்கும் எங்களுக்கு அந்த வரிப்படத்திலிருந்து தெளிவாகவே விடை எழுதலாம், 5/2 என்று. 3வது வினாவுக்கு செல்வோம், அவரிடம் சம்பளத்தில் என்ன பின்னம் எஞ்சியிருக்கின்றது? எங்களுக்கு வரிப்படத்திலிருந்து தெளிவாக எழுதலாம், அங்கே 5/1, அதாவது 1 சதுரம் எஞ்சியிருக்கின்றது. ஆகவே நாங்கள் எஞ்சியிருக்கின்ற சதுரத்துக்கு மீதி என்று குறிப்பிட்டு, ஆகவே நான் இங்கே விடையை 5/1 என எழுதலாம். இங்கே நாங்கள் வரிப்படங்களில் தெளிவாக நிலற்றி அவற்றுக்குரிய பெயர்களையும் நாங்கள் குறிக்கும் போதுதான், அதற்குரிய பின்னங்களுடன் அந்த பெயர்களையும் குறிக்கும் போதுதான் முழுமையான புள்ளிகளை பெற வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களை, நாங்கள் வரிப்படத்திலே தெளிவாக ஒவ்வொரு பகுதியை நிலற்றி அதற்குரிய பெயரையும் இட்டு அங்கே நாங்கள் அவை இன்னின்ன பிரதேசங்களை வகை குறிக்கின்றன என்பதை தெளிவாக எழுபது நூறாக உங்களுக்கு முழுமையான புள்ளிகளை பெற வாய்ப்பிருக்கின்றது. இரண்டாம் வினாவுக்கு செல்வோம். அன்பார்ந்த மாணவர்களே, ஒருவர் குறித்த பணத்தில் இரண்டில் ஒன்றை ஏயிற்கும், மீதியில் மூன்றில் ஒன்றை பியிற்கும் கொடுத்த பின்னர் எஞ்சியிருக்கும் பகுதியை சியிற்கும் கொடுத்தார். அங்கே உங்களுக்கு இனம் கண்டுகொள்ள முடியும், அரை பகுதியை அவர் ஏயிற்கு கொடுக்கின்றார். ஆகவே அரை பகுதியை நாங்கள் ஒரு வரைபடத்தில் காட்டும் பொழுது எஞ்சியிருக்கின்ற பகுதியில் மூன்றில் ஒன்றை நாங்கள் பியிற்கு கொடுக்க வேண்டும். ஆகவே எஞ்சிய பகுதி மூன்றாக மூன்று சதுரங்களாக சமனாக பிரிக்கப்பட வேண்டும். ஆகவே ஏய்க்குரிய பகுதியிலும் மூன்று சதுரங்கள் வந்துவிடும். ஆகவே மொத்தமாக நாங்கள் ஆறு சதுரங்களை அங்கே வரையலாம். இதன்போது நாங்கள் பிக்குரிய பகுதியில் மூன்றில் ஒரு சதுரத்தை நாங்கள் பிக்குரியதாக காட்டலாம். மீதியில் மூன்றில் ஒரு சதுரம் என்று கருதும் போது நாங்கள் அங்கே சதுரங்கள் ஆறில் ஒரு சதுரம் மாத்திரம் பிக்குரியதாக இருப்பதால் அங்கே ஆறில் ஒன்று பிக்குரியதாக நாங்கள் அங்கே மொத்த சதுரங்களில், அதாவது முழுமையில் ஆறில் ஒன்றாக அங்கே நாங்கள் பிக்குரிய பங்கை இனங்காணலாம். அதிலே முதலாவது வினா, பகிர்ந்த பணத்தில் சீர்க்கு கிடைத்த பின்னத்தை காண்க. அங்கே முதலாவது வினாவாக வினவப்பட்டிருப்பது தெளிவாக நாங்கள் விளங்க வேண்டும். ஆறில் மூன்று பங்கு ஏய்க்கு கிடைத்துள்ளது, அதாவது அரை பங்கு. அதேபோன்று பியிற்கு கிடைத்திருப்பது தெளிவாக விளங்க வேண்டும். மூன்றில் ஒரு பகுதி என்பதால் மொத்தத்தில் ஆறில் ஒன்று, மீதியில் மூன்றில் ஒன்று என்பதால் மொத்தத்தில் ஆறில் ஒன்று என கருதலாம். அதேபோன்று எஞ்சியிருக்கின்ற இன்னும் இரண்டு சதுரங்கள் அவை சீக்குரியதாக இருக்கும். ஆகவே அங்கு ஆறில் ரெண்டு சதுரங்கள் இருக்கின்றன. ஆகவே தெளிவாக நாங்கள் இங்கே விளங்க வேண்டியது ஆறில் இரண்டு சதுரங்கள் சீக்குரியதாக இருப்பதால் மூன்றில் ஒன்று என நாங்கள் அதை குறிக்கலாம். சீர்க்கு கிடைத்த பின்னத்தை மூன்றில் ஒன்று என காட்டலாம். மேற்குறித்தவாறு பகிராமல், இரண்டாம் வினா விடப்பட்டுள்ளது. மேற்குறித்தவாறு பகிராமல் மூவருக்குமிடையே சமமாக பணத்தை பகிர்ந்தால் அப்போது பிக்கு கிடைக்கும் அளவானது மேற்குறித்தவாறு பகிரும்போது கிடைக்கும் அளவின் இருமடங்கென காட்டுக. நாங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, பிக்குரிய பங்காக சமனாக பங்கிடும்போது ஆறு சதுரங்களையும் சமனாக பகிர்ந்தால் இரண்டு இரண்டு சதுரங்களாக பகிரலாம். ஆகவே ஆறில் இரண்டு சதுரங்கள், அதாவது மூன்றில் ஒன்று, அதுக்கு சமமான பின்னம் மூன்றில் ஒன்று பிக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே வினவப்பட்ட வினா, பிக்கு கிடைக்கும் அளவானது இரண்டு மடங்கு, ஆரம்பத்தில் பங்கிடப்பட்ட அளவின் இரு மடங்கு கிடைக்கும் என காட்டு என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஏற்கனவே ஆறில் ஒரு பங்கு பிக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதனுடைய இரண்டு பங்கு என்பதால் இரண்டு சதுரங்கள் எங்களுக்கு இங்கே கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு அதனுடைய தகவலை குறிக்கும் போது விடிய எழுதும் பொழுது ஆறில் இரண்டை வகுத்தல் அடையாளமிட்டு ஆறில் ஒன்று என இடலாம். அதன் பின்னால் ஆறில் ரெண்டில் ஆறில் ஒன்று இரண்டு முறை இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக உங்களுக்கு விடையாக எழுதலாம். ஆறில் ரெண்டு என்பது ஆறில் ஒன்றின் இரண்டு என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, மூன்றாம் வினாவுக்கு செல்வோம். தொடக்கத்தில் குறிப்பிட்டவாறு பகிரும்போது சீயிற்கு ரூபா 1000 கிடைக்குமெனின் மூவருக்குமிடையே பகிர்ந்த பணத்தை காண்க. நாங்கள் இங்கே சீயிற்கென்று ஒதுக்கப்பட்ட சதுரங்கள் இரண்டாக இருக்கின்றன. அவை 1000 குறிக்கின்றன, ரூபா 1000 வகைகுறித்து நிற்கின்றன. ஆகவே ஒரு சதுரம் ரூபா 500 வகைகுறித்து நிற்கும். ஆகவே மூவருக்குமிடையே பகிர்ந்த மொத்த பணம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு சதுரமும் ரூபா 500, சி என்பதால் இரண்டு சதுரங்கள் வகைக்கப்பட்டிருக்கின்றன, அவற்றை 1000 ரூபா மீண்டும் தெளிவுபடுத்துகின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, சீர்க்கு ரூபா 1000, ஆகவே இரண்டு சதுரங்களால் ரூபா 1000 வகைக்கப்பட்டிருப்பதால் ஒரு சதுரம் 500 வகைக்குறித்து நிற்கும். ஆகவே ஒவ்வொரு சதுரமும் ரூபா 500 வகைக்குறித்து நிற்பதால் நாங்கள் மொத்தமாக 6 சதுரங்களை வரைந்திருக்கின்றோம். 6 தர 500 ரூபா 3000 என அங்கே விடைக்கு வரலாம். அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வாறு நாங்கள் தெளிவாக பிரச்சினங்களை தீர்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் மூன்றாம் வினாவுக்கு வருவோம். ஒரு மண்டபத்தில் தரையின் பரப்பளவின் மூன்றில் இரண்டை வகுப்பறைக்கும் எஞ்சியிருக்கும் தரையின் மூன்றில் இரண்டை அலுவலகத்திற்கும் ஒதுக்கி எஞ்சியிருக்கும் 200 சதுர மீட்டர் தரையை நூலகத்திற்கு ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அங்கே முதலாம் வினாவாக வினவப்பட்டிருப்பது முழு பரப்பளவில் என்ன பின்னம் அலுவலகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மணிக்கும் அன்பார்ந்த மாணவர்களே, தற்பொழுது நீங்கள் பின்ன பிரச்சினைகளை எவ்வாறு வரிப்படம் மூலம் தீர்க்கலாம் என்பதை செவிமடுத்து கற்றிருப்பீர்கள். இவ்வாறு நாங்கள் வசன பிரச்சினைகளை தீர்க்கும் பொழுது இலகுவாக வரிப்படங்களை பயன்படுத்தி தீர்க்கலாம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகவே நாங்கள் சொல்லியதை அழகாக செவிமடுத்து உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்.